Honorable Sydney Jair.
Mula Sanaruda Mantri.
Ubatumata Vinadi Dayak Thiyenawa Kale.
Ada ada visheshayenma ayawel ekene karaka sabha avasthawa deweni avasthawa e welaye visheshayenma ada jathika pratipatti ha aarthik katayutu amaathyanshe magin e waya sirisa yana avasthawedi visheshayenma api sadahan karanna ona me ayawel ekene idiripattu ichchi avasthawedi විවිධ තර්ක අපේ විපක්ෂයේ මන්ත්‍රීතුමන්ලා ඉදිරිපත් කරා විශේෂයෙන්ම ගත්තම මේ මේ අයවැය ලේඛනයේ ඉදිරිපත් කළා තියෙන යෝජනාවන් ක්‍රියාත්මක කිරීමට තියෙන හැකියාවන් ගැන මේ මේ අවස්ථාවේදී අපිට මතකයි මන්ත්‍රීතුමන්ලා කිව්වා අයවැය ලේඛනයේ හොඳයි විරුද්ධ පක්ෂයේ නමුත් මේකේ ක්‍රියාත්මක කරන්න තියෙන හැකියාවන් මොනවාද නමුත් අපි විශේෂයෙන්ම සතුටෙන්න ඕන අඩු වශයෙන් මේ පාර්ලිමේන්තුවේ අප්‍රේල් මාසේ 5 වෙනිදාදී අවසානට සම්මත වෙන මේ ලේඛනය මේ රටේ නීතියානුකූලව පාර්ලිමේන්තුවේ වැඩි බහුතරයක් සම්මත කරන අයවැය ලේඛනය බවට පත් වෙලා මේ අපි නියම කරලා තියෙන පරිදි මේවට මුදල් අපි සොයාගෙන මේවා ක්‍රියාත්මක කරන්න තියෙන දේවල්. දැන් අපි ගත්තොත් එහෙම පසුගිය කාලේ දැන් විවිධ රටේ සංවර්ධනය ගැන කතා කරා. අද අපි දැක්කොත් සඳහන් කරන්න ඕන වාරිමාර්ග කටයුතු ගත්තොත් වාරිමාර්ග කටයුතු වල විශාල සංවර්ධනයක් පසුගිය කාලේ වුණා. ඒ පසුගිය කාලේ කියලා අපි කියන්නේ මොරගහ කන්ද ව්‍යාපාරය ගත්තොත් මොරගහ කන්ද ව්‍යාපාරයේ අපේ රජයේ යටතේ රුපියල් කෝටි 26000කට වැඩි මුදලක් මොරගහ කන්ද ව්‍යාපාර වෙනුවෙන් අපේ රජයේ වෙන් කරලා දැන් මොරගහ කන්දේ ව්‍යාපාරයෙන් ලැබෙන ප්‍රතිලාභ නෑ හරි 2007 පටන් ගත්තට කරන්නේ නෑ ඒකනේ මෛත්‍රීපාල සිරිසේන මහත්තයා කිව්වේ එතුමා මොරගහ කන්දට මුල්ගල් තියෙනකොට වාරි මාර්ගය ඇමති හැබැයි ඊළඟ සතිය සෞඛ්‍ය ඇමති කරා කියලා තමුන්නාසලගේ ජනාධිපතිතුමා ඒ කොහොමද කරන්නේ නෑ මගේ නායකයා නෙවෙයි ඒක තමයි මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිවරයා කිව්වේ මොරගහ කන්දට මුල්ගල් තිබ්බා වාරි මාර්ගය ඇමතිට හැටියට හැබැයි මුල්ගල් තිබ්බට පස්සේ සතියෙන් මම සෞඛ්‍ය ඇමති කරා කියලා හැබැයි මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාට අවුරුදු 30ක් කරන්න බැරි වෙච්ච මොරගහ කන්දට සල්ලි දුන්නේ අපි හරි අපි සල්ලි දුන්නේ ඇයි කවුද එනම් දුන්නේ තමුනාසල විරුද්ධ වුණා තමුනාසල අපි 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 දුන්නේ කවුද දුන්නේ මහින්ද රාජපක්ෂ නෙමේ මහින්ද රාජපක්ෂ නෙමේ දුන්නේ එක්සත් ජාතික පක්ෂේ මේ සරත්තෙන් කරලා තිනවා මේ දන්න ඒක දන්නේ එතකොට අපි සතුටු වෙනවා අපි සතුටු වෙනවා මේ රටේ තියෙන විශාලම වාරි මාර්ග යෝජනා ක්‍රමය මේ රටේ වාරි මාර්ග ක්‍රමය එක්සත් ජාතික පක්ෂේ රජයක් යටතේ මේකේ ක්‍රියාත්මක වීම ගැන හරි ඒක නිසා ගරු මුලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි ඒ විතරක් නෙවෙයි ඒ විතරක් නෙවෙයි මේ වෙනකොට මේ අයවැය ලේඛනේ අපි විශේෂයෙන්ම දැන් තමුන්නාසේ උත්තර දෙන්නකෝ
ගරු මන්තුමා ඔබතුමා කතා කරන්න
ගරු මන්ත්‍රීතුමනි මුලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි ඒ විතරක් නෙමෙයි අද මේ වෙනකොට අපි සමාජ සුභ සාධන කටයුතු සමාජ මුලාසනාරුවට ඔබතුමාලා කතා අවසන් කරන්න මට කතා කරන්න ඕන
ඔබතුමා කතා කරන්න මයික් එක දීලා තියෙන්නේ ඔබතුමා කතා කරන්න
මන්ත්‍රීතුමනි
ගරු මන්තුමා ගරු ගරු මන්තුමා කතාව කරගෙන යන්න.
ඔව්.
අර ඔබතුමා කතා කරන්න.
ගරු මන්ත්‍රීතුමනි, මේ වෙනකොට අපේ ප්‍රදේශයේ අපි බලයට පත් වෙනකොට මේ ප්‍රදේශයේ විශාල වකුගඩු රෝගයකට ගොදුරු වෙලා ඉන්නවා ජනතාව. අපි බලයට පත් වෙනකොට වකුගඩු රෝගියෙක් සඳහා ඔය කතා කරන මහත්තුරු හිටපු ආණ්ඩුවෙන් ගෙවුවේ රුපියල් 500යි. වකුගඩු රෝගියෙක් සඳහා රුපියල් 500යි. අපි අද රුපියල් 5000 දක්වා මේ වෙනකොට ලංකාවේම වකුගඩු රෝගීන් 21000කට වැඩිය හඳුනාගෙන තියෙනවා. මේ 21000 වෙනුවෙන් දැනට එයින් අඩකට ගෙවනවා රුපියල් 5000ක දීමනාවක් ඉතිරි ප්‍රමාණය මේ අයවැයෙන් අපි වෙන් කරලා තියෙනවා. ඒ විතරක් නෙවෙයි මූලාසනාරූඪ සභාපතිතුමනි, මේ වෙනකොට අපි ගත්තොත් දැන් සමාජ සුභසාධන පැත්ත ගැන නිතරම අපි කතා කරනවා. දැන් අපි කවුරුත් දන්න දෙයක් තමයි විශේෂ හැකියාවන් තියෙන ආබාධිත පුජ්‍යයෝ. මේ ආබාධිත පුජ්‍යලයන් සඳහා වෙන් කෙරුණු මුදල රුපියල් 3000කට සීමා වෙලා තිබුණේ. අද ඒ මුදල රුපියල් 3000යි මුදල රුපියල් 5000ක් දක්වා මේ අයවැය ලේකනේ යෝජනා කරලා තියෙනවා වැඩි කරන්න. ඒ වගේ මේ පුජ්‍ය ඒ ප්‍රමාණයත් වැඩි කරන්න මේ අයවැය ලේකනේ යෝජනා කරලා
තියෙනවා.
ඒ වගේ නෙවෙයි නිවාස ඉදිකිරීම, ඒ විතරක් නෙවෙයි විශේෂයෙන්ම ගත්තොත් සමෘද්ධි සහනාධාරය. සමෘද්ධි සහනාධාරය ලබා දීම සඳහා දැනට මේ අයවැය ලේකනේ වෙන් කරලා තියෙනවා පුජ්‍යලයන් 6000කට සමෘද්ධි සහනාධාරය ලබා දීම සඳහා විශාල මුදලක්. ඒ වගේම අද ගත්තොත් නාගරිකව සහ ග්‍රාමීය වශයෙන් නිවාස සංවර්ධනය කිරීම සඳහා මේ වෙනකොට ඉතිහාසයේ පළවෙනි වතාවට විශාල ප්‍රගතියක් අත්කර ගැනීමෙන් යනවා නිවාස සංවර්ධනය සහ නිවාස ඉදිකිරීම වෙනුවෙන්. ඒ වගේම ගම්පෙරළියේ වැඩසටහන අපි ගත්තොත් අද සාර්ථක විදිහට ගම්පෙරළියේ වැඩසටහන ගම්වල ක්‍රියාත්මක වෙගෙන යනවා. ගම්පෙරළියේ වැඩසටහන ආසනයකට මැතිවන්න ආසනයකට රුපියල් 3000ක් රුපියල් ලක්ෂ 3000ක මුදලක් වෙන් කරලා ගම්පෙරළියේ වැඩසටහන මේ වෙනකොට සාර්ථක විදිහට ආසනවල ක්‍රියාත්මක වෙන. එවැනි අයවැය ලේඛනයක් තමයි අපි මේ අද ඉදිරිපත් කළා. ඒගෙන මේ විවාද කරා.
ගරු මන්තුමා කව විනාඩියක් තියෙනවා.
ඒක නිසා ගරු මූලාසනාරූඪ
මන්ත්‍රීතුමනි,
අපි විශේෂයෙන්ම සඳහන් කරන්න ඕන අද බාධාවන් ගොඩක්. දැන් අපිට අපි දන්නවා මේ අපි මේ වැඩ කටයුතු කරගෙන යනකොට මේක අපිට බොහොම සුන්දර විදිහට මේ වැඩ කටයුතු කරගෙන යන්න ලැබෙන්නේ නැහැ. මේට බාධාවන් අනන්තයි අප්‍රමාණයි. මේ සියලුම බාධාවන් මැඩගෙන අපි මේ වැඩ කටයුතු සාර්ථක විදිහට කරගෙන යන්න අපි ගරු අගමැතිතුමා ඇතුළු මේ රජයට අපි සියලුම දෙනාගේ සහයෝගය අපි ලබලා දෙනවා. ඒක නිසා ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අද ගත්තොත් එහෙම මේ වෙනකොට මේ නගර නොදියුණු කුඩා නගර සුඛිත පුරවර සඳහා ඒ නගර සංවර්ධනය කිරීමට මේ වෙනකොට රුපියල් මිලියන 10000කට වැඩිය ප්‍රමාණයක් වෙන් කරලා තියෙනවා. මං තමුන්නාසේගෙන් අහනවා, තමුන්නාසේ අද මොකද සැර අර අහිංසකරු පොලිසිය නිලධාරියාට මොකද කරන්නේ? තමුන්නාසේ කියන්නේ ඈ ජනාධිපතිතුමාට කියලා ෂේප් කරගත්තා. මොනවද ලැජ්ජ නැති වැඩ කරන්න බෑ මන්ත්‍රීතුමා? ලැජ්ජ නැති අර අහිංසක පොරාලා ඔවයිසි මහත්තයාගේ පවුලට වගේ කියන්නේ කවුද? දරුවෝ හදන්න දරුවෝ විදියට මෙතන ඇවිල්ලා කෑ ගහනවා බේබද්දු වගේ දරුවෝ හදලා ක්ලබ් වල යවලා අහිංසක මිනිස්සු මරලා මෙතන දැන් සුදන වගේ කතා කරනවා තමුන්නාසේ. මම දැක්ක දැන් දවස් දෙකකට එහාට මොකද ණය මැරිච්ච හයිකුණ්ඩකේ වගේ හිටියේ මෙතන. දැන් අද පොඩ්ඩක් පණ ඇවිල්ලා
ගරු මයින්දරන් ගමකේ
රාලහාමි
ගරු මයින්දරන් ගමකේ මන්තුමා
කැටියෙන්
පොලිසිය වයිසමත්
ගරු මන්තුමා මගේ මයික් එක ඔෆ් කරන්න ඉස්සන
කැටියෙන්.
හරි මන්තුමා
කැටියෙන්
මන්ත්‍රීතුමා ඔබතුමා දන්නේ නැතුව කතා කරන්නේ ඔය. ඔබතුමා ඔය ඕන එකක් කියන්න බඩ ප්‍රශ්නයක් නැහැ. ඒකේ උසාවියේ නඩුවක් තියෙනවා. ඒක පිළිබඳව ප්‍රශ්නයක් නැහැ. කිසිම ක්ලබ් එකක ගිහිල්ලා තේම කතාවක් වෙලා නැහැ. හැබැයි මතක තියාගන්න, මම ඔබතුමා වගේ කාන්තාවක් එක්ක ගිහිල්ලා ගහවුඩ හිටියේ නැහැ. මතකයිනේ?
අවසන් කරලා
ගහවුඩ.
හරි.
අවසන් කරන්න.
හැබැයි තමුන්නාසේ
සිඩ්නි ජයරත්න
ඊට වැඩි
ගඩු ගරු සිඩ්නි ජයරත්න මන්ත්‍රීතුමා
කී දෙනෙක් කනාත කරලා දැන් වෙන කාන්තාවක් බඳගෙන ඉන්නේ? ඒක දන්නවද? තමුන්නාසේ දැන් කාන්තාව කී දෙනෙක් කනාත කරලාද? එක්කෙනෙකුට ඇයි කෝටි ගානක් වන්දි ගෙව්වේ? මම එහෙම කරලා නැහැ. තමුන්නාසේ කාන්තාව කී දෙනෙක් කනාත කරලාද ඉන්නේ? දැන් වන්දි ගෙවනවා. අපි එහෙම කරලා නැහැ. තේරුම් ගන්න මිලියන ගානක් වන්දි ගෙවනවා. රාජපක්ෂ ආණ්ඩුවෙන් හොරගම් කරපු සල්ලි ගෙවන්නේ මිලියන 50ක්. ඒක අහගන්න ඕන ගිහිල්ලා ඔයාගේ මෑණියන්ගෙන් අහගන්න. තමුන්නාසගේ කොහෙද හිටියේ කියලා. තමුන්නාසගේ
ගරු මන්තුමා අවසන් කරන්න.
අර නිමල්කාගෙන් ඇහුවනම් හරි නිමල්කා දන්නවා. නිමල්කා එයාගෙන් අහන්න. ස්තුති සභාපතිතුමා නිමල්කා දන්නවා ඒක. ගා උඩද හිටියේ කොහෙද කියලා. නිමල්කාද උඩ හිටියේ ඔයාද හිටියේ කියලා නිමල්කා කියයි. කවුද නිමල්කා? ස්තුති සභාපතිතුමනි.
ස්තුති ගරු ගරු චන්දිම වීරක්කොඩි මන්ත්‍රීතුමා.
ගරු කාරක සභා සභාපතිතුමනි, මේ ආයවැය පිළිබඳව විවිධ දෙනා විවිධ කතා කියද්දී රටක් හැටියට මූඩිස් දාර්ශකය කියනවා විදේශීය මූල්‍යකරණය අවදානමට පත්වලා තියෙන රටක් හැටියට මේ රට පත්වලා තියෙනවා කියලා. අපේ අග්‍රාමාත්‍යතුමා, ශ්‍රී ලංකාවේ අග්‍රාමාත්‍යතුමා හැටියට කියනවා රටක් හැටියට අද අපිට ණය ගෙවා ගන්න බැරි තත්ත්වයකට පත්වලා තියෙනවා කියලා. මුදල් ඇමතිතුමා කියනවා කිසි ප්‍රශ්නයක් නැහැ, ණය දෙන්නම්, ඕන දෙයක් දෙන්නම්, ඕන දෙයකට අපේ ආර්ථිකය සූදානම් කියලා. හිටපු මුදල් ඇමතිතුමා රවි කරුණානායක මැතිතුමා කියනවා අද මේ රට බංකොලොත් තත්ත්වයට පත්වලා තියෙනවා කියලා. හර්ෂ සිල්වා ඇමතිතුමා අපි පාර්ලිමේන්තුවට එනකොට බෝඩ් එකක් දාලා කියනවා දරුවනේ පීනන්න සූදානම් වෙන්න කියලා. දරුවනේ පීනන්න සූදානම් වෙන්න කියන්නේ ගිලෙන්න කාලය උදා වෙලා තියෙනවායි කියන එක. මේ අයවෙන් මුදල් ඇමතිතුමා ස්විමින් පූල් එකක් නෙමෙයි අයවෙන් දෙන්න හදන්නේ මොකද්ද? වැසිකිලි. මේ අයවැයෙන් මුදල් ඇමතිතුමා කියනවා දැන් රජයට බඩ යන්න සූදානම් වැසිකිලි තමයි අපි දෙන්නේ කියලා. අද මාත්‍යා ගයින් බයින්ඩ අපේ වාසුදේව ඇමතිතුමා බැඳුම් කර මගඩිය ගැන කිව්වා. අද මේ මොහොතෙත් මුලස්රාරුඩ මන්ත්‍රීතුමනි මේ රජය බිලියන US ඩොලර් බිලියන 2.4ක් අරගෙන තියෙනවා. 7.8ක පොලියට අවුරුදු 10කට වැඳුම් කරයක්. ලෝකේ වියට්නාමේ අරගෙන තියෙන්නේ ඒ කාලෙටම 4%. ග්‍රීසිය ආර්ථික වශයෙන් කඩා වැටිච්ච ග්‍රීසිය ණය ගන්නේ දිගු කාලින බැඳුම් කරයක් අවුරුදු 10ට ඒත් 104කට. අපි 7.8කට ගත්තේ ඇයි? කවුද මේකට සම්බන්ධ? ඒ වෙනස කීයද? 3%ක වෙනස. බිලියන 2.4ට අපි බැලුවම අපි රටක් හැටියට අවුරුද්දකට බිලියන 7.2ක් US ඩොලර්ස්, රුපියල් මිලියන 13,000ක් නිකරුණේ ගෙවනවා. රුපියල් මිලියන 13,000ක් කියන්නේ 105 ගානේ ගෙවල් හැදුවොත්, ගෙවල් හදන්න කතා කරන්නේ වසරකට ගෙවල් 26,000ක් මේ රටේ දුප්පත් අහිංසක මිනිසුන්ට හදන්න පුළුවන් වෙන මට්ටමේ මුදලක් නිර්අපරාධේ මේ බැඳුම් කරේ වෙනුවෙන් දුන්නේ ඇයි? කවුද ඇයි දුන්නේ? මුලස්රාවුද මන්ත්‍රීතුමනි, අපේ රටේ අපේ මිනිස්සු වෙනුවෙන් ඉතුරු කරන්න හැකියාව තියෙන අවුරුදු 10කට ගැනීමේදී ප්‍රශ්නයක් තියෙනවා නම් ඇයි අවුරුද්දකට දෙකකට ගත්තේ නැත්තේ? කවුද මේක පිටිපස්සේ ඉන්නේ? ආර්ථිකය කඩා වැටිලාලු. මුලස්රාවට මන්ත්‍රීතුමනි අපි මේ රටේ දුප්පත් ආයිසක ගෘහසේවකාවෝ තමන්ගේ ඉපැයීම් මේ රටට ගෙනල්ලා NRFC account පවත්වාගෙන යනවා. ඒ account එකකට ඒ ගිණුමට ගෙවන්නේ මෙතන නෑ මුදල් ඇමතිතුමත් නෑ ආර්ථික අපේ නියෝජ්‍ය ඇමතිතුමා ඉන්නවා ආගමතිතුමත් නෑ 100.5යි 100.5යි ඇයි ඒ මුදල් වලට 107ක් දීලා ගන්න බැරි අඩුම තරමේ අපේ පිටරට ගිහිල්ලා ආදායම් උපයන ඒ අහිංසක මිනිස්සුන්ට ඒ වරප්‍රසාදය දීලා රටට ගන්න බැරි ඇයි අද මේ අයවැය දිහා බලනකොට අපි දකිනවා බැඳුම් කරවල ආයෝජනය කර ඇති දේශීය පුද්ගලයන්ට ණය සහන දෙන්න යෝජනා කරනවා. එතකොට මේ බැඳුම් කර අරගෙන තියෙන්නේ විදේශීයවද දේශීය යම් කෙනෙක්ගේ සම්බන්ධයක් ඇතිවද? ඇයි මේ දේශීයව ආයෝජනය කරපු අයට සහන දෙන්න මේ අයවැය යෝජනා කරන්නේ? අපි යෝජනා කර අපි ඉල්ලා හිටිනවා බැඳුම් කර මගඩියේ දෙක මේ බිලියන 2.4 US ඩොලර් සඳහා වූ බැඳුම් කර සම්බන්ධවත් පරීක්ෂණයක් කරන්න මේ රටේ ආර්ථිකය කඩාවැටන්නට තවත් මූලික වෙච්ච කාරණයක් තමයි මේ වෙලාවේ ඇවිල්ලා තියෙන්නේ. අද ස්ටෑන්ඩර්ඩ් ඇන්ඩ් පුවර් ආයතනයට අනුව අපේ රටේ බැංකු පද්ධති ප්‍රාග්ධනය අවදානම් මට්ටමට පත් වෙලා තියෙනවා කියලා දැනුවත් කරලා තියෙනවා. එහෙම තියෙද්දි 2018 අයවැයත් කතා කරා එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා කියලා නායක්‍රමයක්. එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා නායක්‍රමයට අයිසක මිනිසුන්ට ණය දුන්නද? මෙවර දෙන්න හැකියාව තියෙනවද? 10.67% දෙන්න කියනවා. සාමාන්‍යයෙන් බැංකුවක් ණය දෙන්නේ 13%ට වඩා වැඩි ප්‍රමාණයකට. මේ වෙනස පහුගිය අවුරුද්දේ ණය කීපයක් හරි දීලා තියෙනවා නම් ඉරාන් වික්‍රමරත්න මැතිතුමා එනවා ඒ වෙනස අදාළ බැංකුවලට මේ වන විට ගෙවලා තියෙනවද? එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා නායක්‍රමයට මුදල් දුන්නොතින් ඒ මුදල් සඳහා වූ පොලිස් සහනය අදාළ බැංකුවලට ලබා නොදුන්නොතින් ඔබතුමා බැංකුකරුවෙක් මේ රේටිං ආයතන දක්වලා තියෙන ආකාරයටම අපේ බැංකු පද්ධතියත් නුදුරු අනාගතයේදීම කඩා වැටෙන්නට කටයුතු සිදු වෙනවයි කියන එක මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරන්න ඕන. මේවා ගැන හොයන්නේ නැතුව මේවා ගැන අවධානය යොමු කරන්නේ නැතුව ලස්සන වචන ටිකක් දාලා සිහින මාලිගා එක එක නම් ටිකක් දාලා අයවැය හරියට බැංකුවක ප්‍රචාරක දැන්වීමක් වගේ විවිධ නායක්‍රමවල නම් දාලා තියෙනවා. හැබැයි බැංකුවට ගියහම ණය ගන්න බෑ. ඒ වගේ තත්ත්වයකට මේ රට පත් කරමින් මේ රටේ ආර්ථිකය විනාශ කිරීම සඳහා සැලසුමක් තමයි අපි ඉදිරිපත් කරලා තියෙනවා දකින්නේ. වෘත්තීය පුහුණුව සහ නිපුණතා සංවර්ධනය ගැන කතා කරා.
ඉරාන් වික්‍රමරත්න
ඒ වගේම කෝටි 6000ක් දැනටම ණය දීලා තියෙනවා. ක්‍රමයේ අඩුපාඩු තියෙන්න පුළුවන් මේ දැනට වෙච්ච දේ. බැංකුවලට මේක දැන් මාස 2යිනේ අපි රජය නැවතපත් වෙලා ඊට ඉස්සෙල්ලා මාස 2යි තිබුණේ ඒක සම්පූර්ණයෙන් බැංකුවලට ගෙවනවා.
හැමතුමා පහුගිය වර්ෂයේත් මේ ණය යෝජනා ක්‍රමය තිබුණා. නෑ පහුගිය 2018 අයවැයෙත් එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා ගැන කතා කරා. කතා කරා නමුත් වෙලා නෑ. අපි අහන්නේ බැංකුවලට මේ ගෙවිය යුතු ඒ සහන දීමනාව දෙනවද දැන් දැන් ජේෂ්ඨ පුරවැසියන් වෙනුවෙන් දිය යුතු බිලියන 22.5 තාම දීලා නැහැ බැංකුවලට. ඉතින් මේ තුල ඔබතුමා බැංකු කරුවෙක්. මම මේ පෙන්වා දෙන්නේ මේ ආකාරයට කටයුතු කිරීම තුල මේ රටේ බැංකු ටික කඩා වැටීමට ලක්විය හැකි කියන එක. අපි වෘත්තීය පුහුණුව සම්බන්ධව යෝජනා ගිය අවුරුද්දේ තිබිච්ච යෝජනාව මේ අවුරුද්දේ තියෙනවා. දැන් මේ හෙද පුහුණුව සඳහා හෙද පුහුණුවට සහභාගී වෙන අයට රුපියල් 10,000ක් දෙන්න යෝජනාවක් තියෙනවා මේ පාරත්. ඒක හොඳයි. නමුත් ඒ හෙද පුහුණුව විදේශ රැකියා ලබා ගැනීමේ අරමුණෙන් ලබා දීමට ආයතන මේ රටේ අද ඇති වෙලා තියෙනවද? ඒ සඳහා අපේ නියෝජ්‍ය ඇමතුමා ඉන්නවා. තාම කරිකියුලම් එක පාඨමාලාව හදලා නැහැ. ආණ්ඩුවට තියෙන්නේ මාස 6යි. එතකොට මේ කාලය තුල මේ කටයුත්ත ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්ද කියන එක පිළිබඳව අපි අහන්න ඕන. දැන් කතා කරනවා දුද හමුදාවට දෙනවලු කාර්මිකයන් මේෂන් වරුන් කාපෙන්ට වරුන් පුහුණු කරන්න. මේ ක්ෂේත්‍රයේ දුද හමුදාවට කෘෂිකාර්මිකයන් පුහුණු කරන්න, ඇනිමල් හස්බන්ඩරි පුහුණු කරන්න, ඒක හොඳයි.
ගරු මන්තුමා තව විනාඩි දෙකක් තියෙනවා.
නමුත් ප්‍රෞද්ගලිකාංශයේ රැකියා කරන්නට සිදුවෙන මේ උදවියට පුහුණුව ලබා දී යුත්තේ පෞද්ගලිකාංශයේ ප්‍රායෝගික වෙන්න ඕන. පෞද්ගලික අංශයට ගැලපෙන ආකාරයට ඒ අයට පුහුණුව ලබා දෙන්න ඕන. ඒ ක්ෂේත්‍රයට ගැලපෙන ආකාරයට ඒ අයගේ පුහුණුව ගැලපෙන්න ඕන. මේවා ප්‍රායෝගික නැතේ කියලා කියන්නේ මෙන්න මේ නිසා තමයි. ඒ වගේම මුළු රට වටේම අපේ දලස ඇමතුමත් කිව්වා සාගර විශ්වවිද්‍යාලය අපේ නියෝජ්‍ය ඇමතුමා දන්නවා අපි එදා ඩොලර් මිලියන 50ක් වෙන් කරා ඉඩමක් වෙන් කළා සාගර විශ්වවිද්‍යාලය හදන්න ගාල්ලේ. ඒ සඳහා මුදල් අනුමත වුණා, ෆීසිබිලිටි එක කරා. හැබැයි රිච්මන් විද්‍යාලයට පිට්ටනියකට අපි එදා යෝජනා කරා මෙතන රිච්මන් විද්‍යාලයේ ආදි ශිෂ්‍ය දෙන්නෙක් ඉන්නවා බූස්සේ පිට්ටනිය ලබා දෙන්න කියලා ගාල්ලේ. බූස්සේ පිට්ටනිය දෙන්නේ නැතුව ගාල්ලේ හදන්න ගියපු උසාවිය බාගෙට නවත්තලා ඒ උසාවිය බූස්සට ගෙනියන්න යම් අදහසකින් බූස පිට්ටනිය රිච්මන් එකට දෙන්නේ නැතුව සාගර විශ්වවිද්‍යාලය හදන එක රිච්මන් එකට දෙන්න කියලා පහුගිය දවසක තීන්දු කළා. රටට ඩොලර් බිලියන 50ක් නැහැ. රටට අවශ්‍ය වෙච්ච සාගර විශ්වවිද්‍යාලයත් නැහැ. රිච්මන් විශ්වවිද්‍යාලයට පිට්ටනියකුත් නැහැ. මෙන්න මේක තමයි මේ ඔව් පැහැදිලිව
අර
එරවල පිටියේ ඒ සාගර විශ්වවිද්‍යාලයේ ඉදිකිරීමේ කටයුතු කරන්න තීන්දු කරලා තිබෙනවා. ඒත් කොළඹ වරායටත් කිට්ටුයි. ඒ සම්බන්ධයෙන් දැන් මේ දවල්ට සක්‍යතා අධ්‍යයනය සාය භූවිද්‍යා පර්යේෂණය කරමින් තිබෙනවා. මේක කලින් දලසලහ පෙර මන්ත්‍රීතුමාත් මතක් කරපු හින්දා මම මේ ලයි මතක් කළේ ඒ කාරණා.
අර නියෝජ්‍ය ඇමතුමා ඒ සම්බන්ධව කලිනුත්
ගරු මන්තුමා ඒකත් එක්ක අවසන් කරන්න ගරු මන්තුමා.
ඉඩම ලැබිලා තියෙනවද? එද එනර්ජි සම්බන්ධව එතන ප්‍රශ්නයක් ආවා. ඉතින් මේ
ගරු මන්තුමා ඒකත් එක්ක අවසන් කරන්න.
මේ ගරු මුලාසරාඩු මන්ත්‍රීතුමෙන් මෙතන ප්‍රශ්නේ තියෙන්නේ මේ ආණ්ඩුවට අරමුණක් නැහැ. වැඩපිළිවෙලක් නැහැ. එක එක යෝජනා එක එක වෙලාවට ක්‍රියාත්මක කරන්නේ. ඒ නිසා ඒක ගාල්ලේ මිනිස්සු විරුද්ධුන්නේ ඔබතුමාගේ වජිරාභය වදන ඇමතුමා තමයි අද අපේ ගාල්ලේ උසාවියත් නවත්තලා සාගර විශ්වවිද්‍යාලයත්
නවත්තලා ඒක අවසන් කරන්න. ඒ අවසන් කරන්න
වජිරාභය වදන මැතිතුමායි එකතු වෙලා කරපු දේ තමයි මේ හානිය
අවසන් කරන්න.
මෙතන දෙන්නෙක් ඉන්නවා.
ගරු මන්තුමා අවසන් කරන්න.
මුසේ පිටණිය
ගරු මන්තුමා ඔකත් එක්ක අවසන් කරන්න.
දරු මුලාරු සුනාරු මන්තුමනි මේ වගේ විවිධ වෙලාවලට විවිධ දේවල් කියන විවිධ වෙලාවලට විවිධ දේවල් කරන
අවසන් කරන්න
ප්‍රතිපත්තියක් නැති වැඩපිළිවෙලක් නැති ගමනක් නිසා තමයි මේ රට මේ තත්ත්වයට පත් වෙලා තියෙන්නේ කියන එක ප්‍රකාශ කරමින් මේ තියෙන යෝජනා හොඳ දේවල් යහපත් චේතනා තියෙනවා. ඒ චේතනා ප්‍රායෝගිකව කටයුතු කර ක්‍රියාත්මක කරගන්නට කැප වෙන්න කියලා ඉල්ලා සිටිමින් ඒ සඳහා අවශ්‍ය සහයෝගය අපි විපක්ෂයේ හිටියත් ලබා දෙන්න සූදානම් කියන එකත් ප්‍රකාශ කරමින් මාස 6ක් ඇතුළත මේ දේවල් කිරීම පිළිබඳ අමාරුව දක්වා සිටමින් මම නිහඬව
ස්තුතියි. ගරු කනහේ රත් මන්ත්‍රීතුමා ඕඩර් ප්ලීස්. ඊට ප්‍රථමයෙන් ඕඩර් ප්ලීස්.
ඊට ප්‍රථමයෙන් ගරු ශ්‍රියානි විජේවික්‍රම මන්තුම මූලස්ථාන කරගන්න.
ගරු මන්ත්‍රීතුම කතා කරා.
මන්ත්‍රීතුමියනේ අද අග්‍රමාත්‍යතුමාගේ වැශීෂය ගන්න අවස්ථාවේ විශේෂයෙන්ම වෘත්තීය පුහුණු නිපුණතා සංවර්ධන සහ යෞවන කටයුතු පිළිබඳව වචනෝපයක් කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. ඉතින් ඇත්තටම අද අපේ රටේ සාක්ෂරතාවයෙන් ඉහළ ලෝකයේ තියෙන රටක් හැටියට අපේ රට දැනුම ආර්ථිකයක් ගොඩනගන්න පුළුවන් රටක් හැටියට අපි මේ තරුණයන්ගෙන් ඒ වැඩපිළිවෙල හරියාකාරව ක්‍රියාත්මක කරනවාද කියන එක අද ලොකු ගැටලුවක් වෙලා තියෙනවා. විශේෂයෙන්ම අපි උසස් පෙළ ලියනකොට මම හිතන්නේ ලෝකයේ තියෙන තරඟකාරීම විභාගය හැටියට තමයි අපි දකින්නේ මේ උසස් පෙළ විභාගය. නමුත් උසස් පෙළ විභාගයට පෙනී සිටින 275,000 300,000 පමණ දරුවන්ගෙන් 25,000 30,000 පමණ උසස් අධ්‍යාපනය ලබද්දී ඊළඟ 270,000 පමණ කිසිම මාර්ගෝපදේශයක් නැතුව අතරමං වෙන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම මේ අමාත්‍යංශයේ මේ ආයතන ටික ඉතාමත් වැදගත් වෙන්නේ මේ අපේ තරුණ දරුවන් වසරකට 102,000 පමණ තරුණ දරුවන්ට. අපි රැකියා විරහිතභාවය බැලුවහම අද රටේ 45%ක් පමණ තිබුණත් වයස අනුව බැලුවහම 15-24 අතර ප්‍රමාණය 18.5%. මේ තමයි අපේ තරුණ ශක්තිමත් ශ්‍රම බලකාය. ඉතින් මේ ශ්‍රම බලකාය මේ ආකාරයෙන් 18.5% වෙනකොට ඒක රටේ මුළු ලොකු ගැටලුවක් බවට පත් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම මා හිතනවා මේ වෘත්තීය පුහුණු ආයතන ඒ වගේම නිපුණතා සංවර්ධන ආයතන තිබුණාට ඒ තුලදී ප්‍රමිතියකට අනුව හරි ආකාරයෙන් මේ දැනුම අපේ තරුණයන්ට ලබා දෙනවද කියන එක පිළිබඳව කොහෙලා බලන්න. විශේෂයෙන්ම අද වෙනකොට මේ වෘත්තීය පුහුණු ආයතනවල තියෙන එක ගැටලුවක් තමයි ඒ වෘත්තීය පුහුණු ආයතනවල උපදේශකයන් හැටියට කටයුතු කරන ඒ නිලධාරීන්ගේ අඩුවක් තියෙනවා. විශේෂයෙන්ම හැම නගරයකම හැම දිස්ත්‍රික්කයකම මේ ආයතන බිහි වෙලා තිබුණට වර්ෂයෙන් වර්ෂය වැඩි කරන්න කටයුතු කරාට ඒ උපදේශ ලබා දෙන්න ඒ කටයුතු කරන ඒ ගුරුවරුන්ගේ අඩුවක් තියෙනවා, හිඟයක් තියෙනවා. අපි බැලුවත් උතුරු නැගෙනහිර දිහා බැලුවාම දමිළ කතා කරන උපදේශකයන්ගේ ලොකු අඩුවක් තියෙනවා. මම හිතන්නේ මෙතන ඒ ප්‍රදේශයේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරු කතා කරත් කිසිම කෙනෙක් ඒ පිළිබඳව කතා කරේ නැහැ. ඉතින් අපි විශේෂයෙන්ම ඉල්ලීමක් කරනවා අඩුම තරමේ ඒ බඳවා ගැනීමේදී අර ඒකේ තියෙන සුදුසුකම් තව ටිකක් අඩු කරලා අඩුම ගානේ සාමාන්‍ය පෙළෙන් හරි දමිළ උපදේශකවරුන් ලබා දුන්නොත් මම හිතන්නේ ඒ ප්‍රදේශයේ වෘත්තීය පුහුණුව සඳහා තරුණයන් ලොම් කරන්න හැකියාවක් තියෙනවා. ඊළඟට උපදේශකයන්ට නව තාක්ෂණ දැනුම ලබා දෙන්නේ නැහැ. තාක්ෂණ නව ලෝකයේ තියෙන තාක්ෂණයත් සමග ඒ ඉදිරියට යන්න පුළුවන් දැනුම උපදේශකවරුන්ට ලබා දෙන්නේ නැහැ. ඊළඟ කාරණේ තමයි ඒ තියෙන ආයතනවල ඒ වගේම ඒ ආයතනවල තියෙන යන්ත්‍රෝපකරණ නවීකරණය වෙලා නැහැ. රටේ තියෙන ලෝකයේ තියෙන නව තාක්ෂණයත් සමග නවීකරණය වෙලා නැති යන්ත්‍රෝපකරණ තියෙන. ඉතින් මේ සඳහා මුදල් කවදාවත් වෙන් කරන්නේ නැහැ. මේ සඳහා මුදල් වෙන් කරන්නේ අර සුරංගනා කතා කිය කී ඉන්නව පමණයි. මේ වගේ අවශ්‍යතාවයන් වෙනුවෙන් මුදල් වෙන් කරන්නේ නැහැ. ඊළඟට මේ තියෙන පාඨමාලාවල් වල ගුණාත්මකභාවය අඩු නිසා බොහෝ දෙනෙක් අද ඒ පාඨමාලාවලට සම්බන්ධ වෙන්නේ නැහැ. ඊළඟ කාරණේ තමයි අපේ දේශීය සහ විදේශීය ලෝකයේ රැකියා වෙළඳපොළට හරියන ආකාරයේ පාඨමාලාවල් අපි හඳුන්ලා දෙන්න ඕනේ. ඒ පාඨමාලාවල් හඳුන්ලා දෙන්නේ නැතිකොට ඒ තුලින්ම අර මඳවා ගන්න දරුවන්ගේ 20%ක් පමණ බැලුවහම 20%ක් පමණ ඒක අතහැරලා දාලා යනවා අවුරුද්දක් ඇතුළතදී. ඒක තමයි ඇත්ත තත්ත්වය වෙලා තියෙන්නේ. මොකද ඒ අතහැරලා දාලා යන්න කාරණේ තමයි ඒගොල්ලන්ට හරියාකාරයෙන් මාර්ගෝපදේශකත්වයක් ලබා දෙන්නේ. ඊළඟට නව තාක්ෂණයේ රටේ ලෝකයේ තියෙන වෙළඳපොළට හරියන රැකියාවක් සඳහා යොමු කරන්නේ නැහැ. ඊළඟට විශේෂයෙන්ම කියන්න ඕනේ කාරණේ තමයි විදේශ රැකියාවන් වලට යනවා අපේ කාන්තාවන් යවනවා ගෘහ සේවිකාවන් හැටියට. නමුත් මම හිතන්නේ රැකියාවල් සීමිත ප්‍රමාණයක් කොරියාව වැනි රටවල් වලට පමණයි පුහුණු ශ්‍රමිකයන් හැටියට යවන්නේ. ඉතින් අද අපේ රටේ ඒ පුහුණු ශ්‍රමිකයන් යවන්න වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරා නම් අර NVQ කියන සහතික පත්‍රය ලෝකේ හැමතැනම ඒක ප්‍රසිද්ධ වෙලා තියෙනවා. ඒක පිළිගන්න සහතිකයක්. ඉතින් ඒ සහතිකය සඳහා අපි ඒ රටවල් වල සම්බන්ධතාවයක් ඇති කරගෙන අරාබිය වෙන්න පුළුවන්, අනිත් තැන්වල වෙන්න පුළුවන්. ඒ පුහුණු ශ්‍රමිකයන් ඒ රටවල් වලට යවන වැඩපිළිවෙලක් තවමත් ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. අපි දන්නවා ඒකට අනිත් පැත්තෙන් අර පසුගිය කාලේ අපි විරුද්ධ වුණ සිංගප්පූරු ගිවිසුම මගින් ලංකාවේ ප්‍රථම වතාවට සේවා අංශයත් විවෘත වෙලා තියෙනවා. මේක සිංගප්පූරු ගිවිසුමෙන් නවතින්නේ නැහැ. අර ඉන්දියාවත් සමග එක්තරා ගිවිසුම, මැලේසියාව, තායිලන්තේ, වියට්නාම් වැනි රටවල් වලත් සමග ඒ ගිවිසුම් සේවා ගිවිසුමක් විවෘත වුණොත් එහෙම අපේ රටේ මේ රැකියා තියෙන ටිකත් නැති වෙලා යන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. ඉතින් විශේෂයෙන්ම ඒ රටවල් වල අද හඳුනාගෙන තියෙනවා ඒ රටවල් වල රැකියා විරහිතභාවය වැඩි වෙනවා. ඒක නිසා වෙනත් රටවල් වලට ගිහිල්ලා රැකියාවන් කරන්න සඳහා තමයි මේ ගිවිසුම් වලට අපිත් එක්ක සම්බන්ධ වෙන්නේ. ඒ නිසා අපි සිංගප්පූරුව ගිවිසුම් මගින් අපිට ලොකු ගැටලුවක් විශේෂයෙන්ම මේ රැකියාවන් තරුණයන්ට රැකියාවන් ලබා දීම වෙනුවෙන් ඉදිරියේදී මේ ගිවිසුම නිසා කටයුතු කරන්න වෙනවා. ඒ වගේම තමයි අපි බැලුවොත් මේ අපේ රටේ විශේෂයෙන්ම අපේ රටේ පුහුණුව ලබා දෙන්න පුළුවන් වෙල්ඩින් වැනි අර ඉස්සෙල්ලා දලස අලාපෙරුම් මැතිතුමා කතා කරා අන්ඩර්වෝටර් වෙල්ඩින්. ඉතින් මේ වගේ අපේ රටේ පුහුණුව ලබා දෙන්න පුළුවන් ඒවට අපේ විදේශ ශ්‍රමිකයන් තමයි ගේන්නේ. අර ඩොක් යාඩ් එකේ වැඩ කරන 100 දෙනෙක් පමණ ඉන්නවා ඉන්දියාවෙන් ගේන. ඉතින් මේ රටේ එක පුහුණුව ලබා දෙන්නේ නැහැ. මේ රටේ පුහුණුව ලබා දෙන පාඨමාලාල් තියෙනවා නම් ඒව අයින් කරනවා. ඉතින් ඒව අයින් කරලා අවසානයේදී අපි විදේශ රටවල් වලින් ශ්‍රමිකයන් වගේ නැල්ල මෙහේ රැකියාව ලබා දෙනවා. ඉතින් ඒක නිසා මේ රැකියාවල් වලට යොමු කිරීමේ වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න ඕනේ. වෘත්තීය පුහුණුව ලබා ගත්තයින් පස්සේ රැකියාවලට යොමු කිරීමේ වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක වුණ නැත්නම් එන ප්‍රමාණය 120ක් පමණ අතහැරලා යනවා පුහුණු පාඨමාලාව අවසන් වෙන්න ඉස්සෙල්ලා. ඉතින් ඒ නිසා මේ පිළිබඳව අපි මම හිතන්නේ විශේෂයෙන්ම අග්‍රමාත්‍යවරයා හැටියට මේ තරුණයන් වෙනුවෙන් අර ස්වීට් හෝම් ස්වීට් නිවාස ලබා දෙන්න කටයුතු කරනවා. නමුත් ඊට වඩා තරුණයන්ගේ ආර්ථිකය ශක්තිමත් කරලා අනාගතය ශක්තිමත් කරලා ඊළඟට ගෙදරක් ගැන හිතන්න කටයුතු කරන එක වැදගත් කියන එකත් මේ අවස්ථාවේ කියන්න ඕනේ. ඊළඟ කාරණේ තමයි අපේ ප්‍රධාන පාසල්වල, කොළඹ තියෙන පාසල්වල, ප්‍රසිද්ධ පාසල්වල මේක වෙනවා. නමුත් ගම්බද පාසල්වල තරුණයන්ට අපේ වෘත්තීය මාර්ග උපදේශනත් ලබා දෙන්නේ නැහැ. කරියර් ගයිඩන්ස් කවදාවත් ලැබිලා නැහැ. සාමාන්‍ය පෙළ, උසස් පෙළ කරන ශිෂ්‍යයන් සියලු දෙනාටම තමන්ගේ අනාගතේ තමන් බලාපොරොත්තු වෙන්නේ මොකද්ද, තමන්ගේ බලාපොරොත්තු වෙන වෘත්තිය මොකද්ද කියන තැනට ගෙනියන්න අපි ඒගොල්ලන්ට ඒ මාර්ගෝපදේශන ලබා දුන්නා නම් ඒ තුලින් මේ පාඨමාලාව වලට යොමු කරන්න හැකියාව තියෙනවා. ඒ වගේම නව තාක්ෂණයත් සමග යන්න පුළුවන් පාඨමාලාවල් මේවට එක්කව කරාපුවාම ඉතින් ඒ තුලින් අපේ මේ වෘත්තිය පුහුණු අධිකාරිය එහෙමත් නැත්නම් මේ තියෙන සියලුම නිපුණතා සංවර්ධන කිරීම සඳහා අපිට හැකියාව ලැබෙනවා. ඉතින් විශේෂයෙන්ම මේක මම හිතන්නේ පසුගිය මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ රජයේ එදා මේ වැඩපිළිවෙල අපේ දලස සලහපෙරුම් මැතිතුමා හොඳට ඒ සියල්ලක්ම පිළිබඳව පැහැදිලි කරා. මේ සියල්ලක් කරන්ඩ අමාත්‍යාංශය තුල අන්තර් සම්බන්ධතාවයක් තිබුණා. නමුත් අද මෙම අමාත්‍යාංශ අග්‍රමාත්‍යවරයාගේ අමාත්‍යාංශයත් ඒ වගේම අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ කිසිම සම්බන්ධතාවයක් නැහැ. අග්‍රමාත්‍යවරයායි ඒ වගේම අකිල විරාජ අමාත්‍යවරයා අතර සම්බන්ධතාවයක් තියෙන්න පුළුවන්. නමුත් අමාත්‍ය අතර අන්තර් සම්බන්ධතාවයක් නැති නිසා තමයි මේ තත්ත්වය පත් වෙලා තියෙන්නේ. අධ්‍යාපනය, උසස් අධ්‍යාපනය සහ ඒ වගේම මේ වෘත්තීය පුහුණු අමාත්‍යාංශය එකට යා යුතුයි කියන එක අද මේ අවස්ථාවේ අපි ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම තමයි පසුගිය දැන් බැලුවොත් එහෙම 2018 අයවැයි
ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසානයි කෙටියෙන්
මට විනාඩි කීයද තිබුණේ?
විනාඩි 10ක්
නෑ, විනාඩි 15ක් තියෙනවා. මේ වෙන්කල්ලා අපේ අංගජන් මන්ත්‍රීතුමා එන්නේ නැහැ කියලා කිව්වා. යාගේ පහක් ලනු
අංගජන් මන්ත්‍රීතුමා
එතන කාර්යාලයෙන් කතා කරා. ඒක පොඩ්ඩක් ඔයලා බලන්න මට විනාඩි කීපයක් දෙන්න. තව විශේෂයෙන්ම පසුගිය 2018
තුමා මගේ එනවා කියලා පණිවිඩයක් තියනවලු.
එහෙනම් මට විනාඩි දෙකක් දෙන්න මම අවසන් කරන්න. හරි. ඊළඟට දැන් මේ තරුණයන්ගේ සෞඛ්‍ය පිළිබඳව කවුරුත් කතා කරන්නේ නැහැ. ඒ වගේ විශේෂයෙන්ම තරුණ අයට සමාජ රැකවරණය සෝෂල් සේෆ්ටි නෙට්වර්ක් එකක් තියෙනවා. ඒ පිළිබඳව කතා කරන්නේ පාසල් අධ්‍යාපනයේ පස්සේ මද්‍රව්‍යයට යොමු වෙන්නේ අරක්කු වලට අපචාර වලට යොමු වෙන්නේ මේ පිළිබඳ දැනුමක් අපේ සමාජයේ නැති නිසා. ඊළඟට සෞඛ්‍ය පිළිබඳව බොහෝ දෙනෙක් බෝවන රෝග ගැන කතා කරන්නේ නැහැ. HIV බෝ නොවන රෝග ඒ වගේම HIV පැතිර යාම අද තරුණයන් අතර වැඩි වෙලා තියෙනවා. ඒක විශේෂයෙන්ම අර MMS කියන ඒ කණ්ඩායම නිසා වැඩි වෙලා තියෙනවා. ඉතින් ඒක නවත්තන්න අපි කියනවා නෙමෙයි. අපි ඒකට විරුද්ධව නෙමෙයි කියන්නේ ආරක්ෂක ලිංගික සේෆ් සෙක්ස් වැඩපිළිවෙළ ක්‍රියාත්මක කිරීමත් වැදගත් වෙනවා. ඉතින් ඒ නිසා මෙවැනි ආකාරයේ මේ තරුණයන්ගේ එක පැත්තකින් අපි තරුණයන් පිළිබඳව මේ කටයුතු කරද්දී මේ අධ්‍යාපනයේ වගේම තරුණයන්ගේ දක්ෂ තරුණයන්ගේ සෞඛ්‍ය පිළිබඳවත් කටයුතු කරන්න ඕනේ කියන එක මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. ඉතින් විශේෂයෙන්ම අද දේශපාලන පරිගැණීම් වලට ලක් වෙලා තියෙනවා. ඒ පිළිබඳව නලස සලහපරම් මැතුමා කතා කරා. තරුණ සේවා සභාවේ මේ දේශපාලනයේ ලක් වෙලා තියෙන්නේ විශේෂයෙන්ම සමහරක් වෙලාවට වෘත්තිය ඒ කියන්නේ රියදුරෙක් දාලා තියෙනවා රියදුරෙක් නැති ස්ථාන වලට. ඉතින් මේ ආකාරයෙන් අගමැතුමගෙන් අපි ඉල්ලීමක් කරනවා විශේෂයෙන්ම මේ දේශපාලනයේ ලක් වෙලා තියෙන විශේෂයෙන්ම අපේ වෘත්ති සමිතිවල නායකයන් ඒ කියන්නේ හොයලා බලලා කටයුතු කරන්න කියලා. ඉතින් මම
අවසන් කරන්න මන්ත්‍රීතුමා
අවසාන වශයෙන් කියනවා විශේෂයෙන්ම මේ තරුණ සේවා සභාව ගොඩනගන්න කටයුතු කරපු නායකෙක් හැටියට අද රටේ ඒ තරුණයන් වෙනුවෙන් කටයුතු කරපු නායකෙක් හැටියට අපි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයව හඳුන්වනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම මේ රටේ තරුණයන්ව බොරු සිහින වවලා සිහින පෙන්නලා නැවතත් තරුණයන්ව අනාථ කරන්න නැතුව අර තරුණයන්ට තරුණයන් වෙනුවෙන් මේ කටයුතු කරන්න ඉන්න කාලේ කටයුතු කරන්න කියලා අපි මේ අවස්ථාවේ ඉල්ලීම කරනවා. විශේෂයෙන්ම අර ඊයේ දවසේදී අර තරුණ
මන්ත්‍රීවරු
මගේ හැරියා වගේ අනාථ කරා වගේ මෙතනින් අර ඇඳුම් නැතුව යන්න වුණා වගේ කරන්න නැතුව අපේ තරුණ පරපුර ගොඩනගන්න කියලා අපි ඉල්ලීම කරමින් නවතිනවා.
බොහොම ස්තුතියි. ඊළඟට එස් යෝගේශ්වරන් ගරු මන්ත්‍රීතුමා. ගරු චාල්ස් නිර්මල රාජ්‍යන් මන්ත්‍රීතුමා.
நன்றி தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இன்று தேசிய கொள்கைகள் பொருளாதார அலுவல்கள் மிகுகுடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு வடமாகாண அபிவிருத்தி தொழில் பயிற்சி மற்றும் திறன்கள் அபிவிருத்தி இளைஞர் அலுவல்கள் அமைச்சினுடைய குழுநிலை விவாதத்தில் பேச அனுமதித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைச்சு என்பது இன்று நாட்டில் மிக முக்கியமான அமைச்சாக கருதப்படுவதோடு வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்கின்ற அமைச்சாகவும் தமிழ் மக்களுடைய மீள்குடியேற்றத்தை மேற்கொள்கின்ற அமைச்சாகவும் இந்த அமைச்சு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முன்பிருந்த அமைச்சர் கௌரவ சுவாமிநாதன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தான் 3.5 வருடங்களாக அமைச்சராக இருந்தபோது குறிப்பிட்ட தான் தன்னால் செய்ய முடிந்த அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக பட்டியலிட்டிருந்தார். அதாவது சுவாமிநாதன் மீள்குடியேற்ற பட்ஜெட் 3.5 வருட பட்ஜெட்டை அவர் ஒன்றன்பின் ஒன்றாக பட்டியலிட்டிருந்தார். நாங்கள் வெறுமனே எங்களுடைய பிரதேசத்தில் வடக்கு கிழக்கை சார்ந்த 8 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய மீள்குடியேற்றம் தொடர்பாக தனிமனே ஒரு பண ரீதியான அபிவிருத்தி மட்டும் எங்களுடைய பிரதேசங்களுக்கு சாத்தியப்பாடாக இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த நாட்டினுடைய பிரதமரின் கீழ் இந்த அமைச்சு வந்தது நாங்கள் ஓரளவு நம்பிக்கை வைக்கின்றோம். இந்த அமைச்சின் மூலமாக பல விடயங்களை செய்யக்கூடிய வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமான விடயங்களை உருவாக்க முடியும் என்று நாங்கள் ஓரளவில் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மீள்குடியேற்றம் என்பது வெறுமனே கௌரவ சுவாமிநாதன் அமைச்சர் கூறியது போல வீடோ மலசல கூட வசதிகளோ அல்லது இலவச மின்சாரமோ அல்லது வாழ்வாதார திட்டங்கள் மட்டும் மீள்குடியேற்றமாக அமைந்துவிட முடியாது. உண்மையில் எங்களுடைய பிரதேசத்தில் மீள்குடியேறுவதற்கு மற்ற அமைச்சுகளுடன் அதிகார ரீதியாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், அதே நேரத்தில் ராணுவம் மக்களுடைய காணிகள் தொடர்பாக, அதே நேரத்தில் கடற்படை, இப்படியாக மற்ற அமைச்சுகளுடன் மற்ற திணைக்களங்களுடன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய மீள்குடியேற்றத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை இந்த 8 மாவட்டங்களிலும் இருக்கிறது. ஆகையால் தான் இந்த அமைச்சுக்கு பிரதமர் பொருத்தமாக இருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவருடைய செயல்பாடு தான் அந்த முயற்சியை எப்படி கொண்டு செல்ல முடியும் என்பதையும் நாங்கள் கௌரவ முன்னாள் அமைச்சர் சுவாமிநாதன் அவருக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றோம். அதே நேரத்தில் இந்த பிரதமரின் கீழ் இருக்கின்ற இந்த அமைச்சு ஒரு யுத்தம் முடிந்து 10 வருடங்கள் நிறைவு பெறுகிறது. ஆனால் 10 வருடங்கள் நிறைவு பெற்றும் ஒரு பொருளாதார ரீதியில் அல்லது மீள்குடியேற்ற ரீதியில் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற 8 மாவட்டங்களிலும் குறிப்பிடும்படியாக அல்லது சொல்லக்கூடிய அளவில் அபிவிருத்திகள் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய பிரதேசம் 30 வருடத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த அதே நிலையில் தான் இன்றும் இருக்கிறது. அதே 30 வருடத்துக்கு முதல் இருந்த அதே வீதிகள், அதே பாலங்கள், அதே குடிமனைகள், அதே வயல் நிலங்கள் என்று எங்களுடைய பிரதேசம் 30 வருடத்துக்கு முதல் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்பவும் இருக்கிறது. அந்த இருக்கின்ற போதுதான் மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் மீள்குடியேற்ற அமைச்சினால் செய்யப்படுகின்ற முன்னெடுக்கின்ற வேலைகள் அது போதுமானதாக இல்லை. அந்த செய்யவில்லை என்று கூறுவதை விட மக்களுடைய தேவைகளை பொறுத்தவரையில் அந்த செய்கின்ற விடயங்கள் ஜானப்பசிக்கு சோழப்பறி போட்டது போன்ற ஒரு செய்தியாகத்தான், ஒரு பணியாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விடயம், நாட்டில் இருக்கின்ற பிரதமர் நாட்டில் இருக்கின்ற பொதுவான பிரச்சனைகளை கவனிக்கின்ற போது எப்படி வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களிலும் இருக்கின்ற அபிவிருத்தியை, பொருளாதார அபிவிருத்தியை, மக்களுடைய மீள்குடியேற்றம் தொடர்பாக முக்கியமான கவனம் செலுத்துவார் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அதற்கு சந்தேகத்திற்கு ஒரு விடை இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் அந்த அமைச்சினுடைய செயலாளர் அவர் நீண்ட காலமாக இந்த மீள்குடியேற்றம் தொடர்பாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைந்த அனுபவம் உள்ளவர். அந்த பிரதமருடைய அந்த குறையை செயலாளர் அவர்கள் நிவர்த்தி செய்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே நேரத்தில் இந்த மீள்குடியேற்ற அமைச்சு என்பது உண்மையில் யுத்தம் நடைபெற்ற போது 100,000 மேற்பட்ட மக்கள் இந்தியா சென்றார்கள். இந்தியா சென்றவர்கள் பலர் முகாம்களில் இருக்கிறார்கள், பலர் வெளியில் தங்களுடைய உறவினர்களிடம் அல்லது வாடகைக்கு வீடுகள் எடுத்து அவர்கள் அங்கிருக்கிறார்கள். நான் இந்த கடந்த 1 வருடத்துக்கு முன்பு மீள்குடியேற்ற அமைச்சினுடைய செயலாளர், முன்பு ஜனாதிபதியினுடைய நல்லிணக்க செயலாளராக இருந்தார், அவரிடம் நான் நேரடியாக சென்று கேட்டிருந்தேன். இந்தியாவில் இருக்கின்றவர்களை இங்கு கொண்டுவதற்கு ஒரு செயலணி ஒன்று அமைக்க வேண்டும் என்று செயலாளரும் முயற்சி செய்தார். அரசாங்கத்தில் பல குழப்பங்கள் ஏற்பட்டது, அதன் காரணமாக அந்த வேலைப்பழுக்கள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. உண்மையில் 100,000 மக்கள் எங்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள், எங்களுடைய உறவினர்கள் அயல் நாடில் இன்றும் தஞ்சம் புகுந்து இருப்பது இந்த நாடு வெக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்க முடியாது, இந்த நாட்டில் வாழ முடியாது என்று யுத்தம் முடிந்து 10 வருடங்களாகியும் அவர்கள் இந்த நாட்டிற்கு திரும்புவதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். அந்த மனமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு காரணம், இந்த அரசாங்கத்தில் இந்த மீள்குடியேற்றத்தில் ஒரு சரியான பொறிமுறை இல்லை. இந்தியாவில் இருந்து வருகின்றவர்களுக்கு எப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது என்பது ஒரு சரியான பொறிமுறை இல்லை. வெறுமனே இந்தியாவிலிருந்து வருகின்ற ஒரு குடும்பத்திற்கு 20,000 ரூபா பணம் மட்டும் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் எங்கிருக்கிறார்கள், எப்படி இருப்பார்கள் என்று எந்த விதமான ஒரு கரிசனையும் இந்த அரசாங்கத்தின் மீள்குடியேற்ற அமைச்சில் ஒரு சரியான பொறிமுறை இல்லை. நான் இந்த விடயத்தை கூறுகின்ற போது இதை நான் கேட்க விரும்புவது என்னவென்றால், கௌரவ பிரதமர் அமைச்சர் இந்தியாவிலிருந்து வர இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பாக ஒரு விசேட செயலணியை உருவாக்க வேண்டும். அந்த விசேட செயலணியின் மூலம் இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் இங்கு வருவதற்கு அவர்கள் விரும்புவார்கள். அவர்களுக்கு இங்கு வந்தால் எப்படிப்பட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்படும் என்று இந்த அரசாங்கத்தில் சரியான ஒரு திட்டம் இல்லை. ஏனென்று சொன்னால், மன்னார் மாவட்டத்தில் கூடுதலான மக்கள் யுத்தத்தின் நிமித்தம் இந்தியா சென்று வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு வந்தவர்கள் கூட இன்னும் சரியான முறையில் வீடுகள் வழங்கப்படவில்லை. அந்த வீடுகள் வழங்கப்படுகின்ற போது இந்தியாவில் இருந்து வந்தவர்களுக்கு தனிய விசேட செயலணி ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் அவர்கள் இங்கு வருகின்றவர்களுக்கு அவர்களுக்குரிய காணியும் அவர்களுக்குரிய வீடும் வழங்குவதற்கு மீள்குடியேற்ற அமைச்சர் கௌரவ இந்த நாட்டினுடைய பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மீள்குடியேற்ற அமைச்சினுடைய செயலாளர் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன், இதற்கு விசேட செயலணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்குவதன் மூலம் அவர்கள் இந்த நாட்டிற்கு வந்து அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். சில வேளையில் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்கள் இங்கு வராமல் விட்டால் ஒரு வகையில் அவர்கள் விகிதாசார ரீதியில் தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என்று ஒரு வகையில் சந்தோஷப்படலாம். ஆனால் நீங்கள் வெட்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற யுத்தம் முடிந்து 10 வருடங்கள் ஆகியும் இந்த மண்ணிற்கு அவர்களை நீங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யவில்லை. அவர்களும் இங்கு வருவதற்கு ஒரு மனநிலையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே கௌரவ பிரதமர் அவர்களும் பிரதமருடைய மீள்குடியேற்ற அமைச்சினுடைய செயலாளர் அவர்களும் இந்தியாவில் இருந்து வருகின்றவர்களுக்கு விசேட செயலணி ஒன்றை உருவாக்க வேண்டும். விசேட செயலணி உருவாக்குவது ஒன்றும் பிரதமருக்கு புதிதான விடயம் அல்ல. அவர் ஏற்கனவே முஸ்லிம் மக்களுடைய தொடர்பாக விசேட செயலணி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். அதேபோல இந்தியாவில் இருந்து வர இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களுக்காகவும் 8 மாவட்டத்தில் இருந்து யுத்தத்து நிமித்தம் சென்று இங்கு வர இருக்கின்ற தமிழ் மக்களுக்காக விசேட செயலணி ஒன்றை உருவாக்க வேண்டும். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சரவர்களே, கௌரவ ராஜாங்க அமைச்சரவர்களே, இந்த மீள்குடியேற்ற அமைச்சின் கீழ் இருக்கின்ற புனர்வாழ்வு நிலையம் வடக்கில் ஒரே ஒரு கூட்டுறவு பயிற்சி கல்லூரி பவுனியா பூந்தோட்டத்தில் இருக்கிறது. அந்த கூட்டுறவு பயிற்சி கல்லூரியை 2009 முதல் இன்று வரை புனர்வாழ்வு அளிக்கப்படுகிற நிலையமாக அரசாங்கம் தங்களுடைய அமைச்சு பயன்படுத்தி வருகிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த வடக்கில் இருக்கின்ற ஒரே ஒரு கூட்டுறவு பயிற்சி நிலையம் இன்று அந்த புனர்வாழ்வு அளிக்கிற நிலையமாக இருக்கிறது. அந்த புனர்வாழ்வு அளிக்கிற நிலையத்திலும் தற்பொழுது ஒரே ஒரு புனர்வாழ்வு அளிக்கின்ற போராளி தான் இருக்கின்றார். அவருக்கு இன்னும் ஒரு 6 மாதங்கள் தான் இருக்கிறது. ஆனால் புனர்வாழ்வு அளிக்க இருக்கின்ற அந்த ராணுவம் அந்த நிலையத்தை கைவிடுவதாக இல்லை. ஏனென்று சொன்னால், அந்த புனர்வாழ்வு அளிக்க இருக்கின்ற அந்த புனர்வாழ்வு நிலையம் கூட்டுறவு பயிற்சி கல்லூரி வவுனியா பூந்தோட்டத்தில் இருக்கிறது. அது ராணுவ தளபதிகளுடைய குடும்பங்கள் வடக்குக்கு வருகின்ற போது தங்கி செல்கின்ற ஒரு விடுதியாக ஒரு சுற்றுலா விடுதியாகத்தான் அது தற்பொழுது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு ஒரே ஒரு முன்னாள் போராளி மட்டும் தன்னுடைய அவர் புனர்வாழ்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு சிறைச்சாலை ஆணையாளர் நினைத்தால் அவருக்கு தற்பொழுது அவரை விடுதலை செய்யலாம். அதே நேரத்தில் அந்த அவ்வளவு பெரிய இடத்தையும் அவ்வளவு கட்டிடங்களையும் இன்று அந்த அதில் சம்பந்தப்பட்ட இராணுவ தளபதிகளுடைய குடும்பங்கள் வடக்கு விஜயம் செய்கின்ற போது அவர்கள் அங்கு தங்கி அங்கு ஒரு சுற்றுலா விடுதியாகத்தான் அந்த கூட்டுறவு பயிற்சி நிலையம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கௌரவ பிரதமர் அவர்களே, பிரதமரனுடைய செயலாளர் அவர்களே, இந்த கூட்டுறவு பயிற்சி நிலையத்தை அந்த கூட்டுறவு திணைக்களத்துக்கு ஒப்படைக்க வேண்டும். அந்த கூட்டுறவு திணைக்களத்தில் வடக்கைச் சேர்ந்த அனைத்து கூட்டுறவு பணியாளர்களும் பயிற்சி பெறுகின்ற ஒரு நிலையமாக அது பயன்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே அது நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. 2009 அது புனர்வாழ்வு அமைச்சின்கள் கொண்டு வந்து இன்று வரை அது இராணுவத்தினுடைய ஒரு சுற்றுலா தளமாகத்தான் அது இருக்கிறது. ஆகவே அதற்குரிய நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த வீட்டு திட்டத்தில் புள்ளி வழங்குகின்ற ஒரு செயல்பாடு இருக்கிறது. அந்த புள்ளி வழங்குவதென்பது பொருத்தமான விடயமாக இருந்தாலும் கூட அந்த புள்ளி வழங்குகின்ற போது இந்தியாவில் இருந்து வந்தவர்களுக்கு அல்லது யுத்தத்தில் 2-3 பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு அந்த புள்ளி அடிப்படையில் அவர்களுக்கு வீடுகள் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இந்தியாவில் இருந்து அல்லது யுத்தத்தால் பிள்ளைகளை இழந்து இருக்கின்ற பெற்றோர்களுக்கு வீடுகள் கொடுப்பதற்கு புள்ளிகள் இடம் கொடுப்பதில்லை. ஆனால் ஒரே பிரதேச செயலகத்தால் ஒரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்படுகிறது. எந்த விதமான புள்ளி அடிப்படையும் அங்கு இருப்பதில்லை. ஒரே ஒரு அடிப்படை வேண்டும். அந்த கட்சி உறுப்பினராக சேர்ந்தால் அவர்களுக்கு வீட்டு திட்டம் வழங்க முடியும். அதே நேரத்தில் யுத்தத்தில் 2 பிள்ளைகளை பறிகொடுத்து அல்லது இந்தியாவில் இருந்து 4 பிள்ளைகளோடு இங்கு வந்து 5 வருடங்களாக இருக்கின்றவர்களுக்கு எந்த விதமான புள்ளி அடிப்படையும் வராத சூழ்நிலையில் அதே பிரதேச செயலகம் அவர்களுக்கு வீடு கொடுக்க மறுக்கின்ற அதே பிரதேச செயலகம் ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் கட்சி உறுப்பினராக இருந்தால் கட்சி அமைப்பாளர்களிடம் கடிதம் எடுத்துக்கொண்டு வந்தால் பிரதேச செயலாளர் அவருக்கு வீடு வழங்குவார். இது ஒரே நாட்டில் ஒரே மாவட்டத்தில் ஒரே பிரதேச செயலகத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலாக இருக்கின்றது. இது எதிர்காலத்தில் உங்களுடைய அரசாங்கத்திற்கு பாரிய பின்னடைவை கொண்டு வரும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. இந்த இப்படியான மாஃபியாக்களை வளர விடுவது அல்லது அவர்கள் புலை செய்கிறார்கள் என்று நீங்கள் தண்டிக்காம இருப்பது
என்பது
ஆகவே இந்த நடவடிக்கைகளை ஒரே பிரதேச செயலகங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மீள்குடியேற்ற அமைச்சர் செயலாளர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த மாற்று திறனாளிகளுக்குரிய மலசல கூடம் அமைத்து கொடுப்பது உண்மையில் ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. நான் கௌரவ பிரதமர் அவர்களுக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நேரடியாக சென்று எழுத்து மூலமான ஒரு கோரிக்கை விட்டிருந்தேன். அதில் மன்னார் மாவட்டத்தில் 120 பயனாளிகளும், வவுனியாவில் 75 பயனாளிகளும், முல்லைத்தீவில் 86 பயனாளிகளும் ஏற்கனவே அரசாங்க அதிபரினால் தெரிவு செய்யப்பட்டு அதற்குரிய நிதியொதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த அவர்களுக்கு மலசல கூட வசதிகளை செய்து கொடுப்பது என்பது உண்மையில் அவர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இயற்கையாக அங்கவினர்களாக இருக்கலாம். உண்மையில் பலர் இங்கு பலாலி விமான நிலையம் அல்லது மிகப்பெரிய அபிவிருத்திகளை பற்றி கதைக்கிறார்கள். உண்மையில் மாற்று திறனாளிகளுக்கு மலசல கூடம் அமைத்து கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அந்த மக்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அது அமையும் என்றும் இந்த நேரத்தில் நான் கௌரவ அமைச்சரையும் செயலாளர் அவர்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இந்த மீள்குடியேற்ற அமைச்சர் என்பது வெறுமனே மக்களை மீள்குடியேற்றுவது மட்டுமல்லாமல் அந்த மக்களுடைய காணிகள் ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் போன்ற பிரதேச போன்ற திணைக்களின் கீழ் இருக்கின்ற காணிகளை, மக்கள் இருக்கின்ற குடியிருப்பு நிலங்கள், மக்கள் குடியேற இருக்கின்ற நிலங்கள், மக்கள் விவசாயம் செய்கின்ற நிலங்களை இந்த திணைக்களங்கள் அபகரித்து வைத்திருக்கிறது. ஆகவே பிரதமர் அமைச்சின் கீழ் இந்த மீள்குடியேற்ற அமைச்சு வந்ததன் பயனாக மற்ற திணைக்களங்களில் இருக்கின்ற கெடுபிடிகள் என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் மக்கள் அவ்வளவத்திற்கு இந்த
டிபார்ட்மெண்டாலும்
வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்டாலும் மிகப்பெரிய கஷ்டப்படுறார்கள். வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் அமைச்சர் ஜோன் அமரதுங்க அவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மக்களுடைய காணிகளை, அவர்கள் இருக்கின்ற காணிகள், அவர்கள் இருக்கின்ற வயல் நிலங்களை இந்த திணைக்களம் வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விடுவித்து அவர்களுக்கு கொடுத்து அதில் மீள்குடியேற்றம் செய்வதற்குரிய சகல வசதிகளை மீள்குடியேற்றம் அமைச்சு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
ஸ்தூதி. இல்லங்கட்டு கௌரவ திலக ராஜா மந்திரித்துமா.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 2019 வரவு செலவு திட்ட 3 வாசிப்பின் போது தேசிய கொள்கைகள், பொருளாதார அலுவல்கள், மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வளிப்பு, வடமாகாண அபிவிருத்தி, தொழிற்பயிற்சி மற்றும் திறன்கள் அபிவிருத்தி, இளைஞர் அலுவல்கள் அமைச்சின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். குறிப்பாக இந்த அமைச்சுக்களின் துறைசார் அமைச்சராக எமது நாட்டின் பிரதமர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களே இருக்கின்றார் என்கின்ற வகையில் நான் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய மக்கள் சார்ந்து கடந்த 3 இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அவரது தலைமையிலே முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு விடயங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் நான் இதனை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். குறிப்பாக இந்த நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய மலையக மக்கள் தொடர்பில் பல விடயங்கள், பல தீர்மானங்கள் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே, கடந்த 3 காலத்துக்கு மேற்பட்ட இந்த காலப்பகுதியிலே எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் காணி விடயத்தை நாங்கள் முதலில் சொல்ல வேண்டும். காணி விடயம் சம்பந்தமாக அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அதனூடாக இப்போது வீடமைப்புக்கான காணிகள் பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அதேபோல அதிகார சபை என்றை உருவாக்குவதற்கு, இந்த நாட்டில் அந்த மக்களுக்கு சேவையாற்றுவதற்கென அரசாங்கத்தின் பொறுப்புடைய அதிகார சபை ஒன்றை உருவாக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டு இப்போது அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைத்திருக்கின்றன. அதுபோல வீடமைப்பு விடயங்கள், புதிய கிராமங்களை உருவாக்குவது, இது போன்ற விடயங்கள் எல்லாம் பல விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். பிரதேச சபை அதிகரிப்பு போன்ற விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் இந்த அதற்கெல்லாம் நன்றி தெரிவிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு சில மிக முக்கியமான கவனத்தை பெறுவதற்காக நான் இந்த தேசிய கொள்கைகள் என்கின்ற விடயத்தை இன்று முன்வைத்து என்னுடைய உரையை ஆற்றலாம்னு நினைக்கிறேன். இந்த மலையக மக்கள் என சொல்லப்படுபவர்கள் இந்த நாட்டின் இந்திய வம்சாவளியினராக இன்றும் அடையாளப்படுத்தப்படுகின்ற, இந்தியாவிலிருந்து இங்கு அழைத்து வரப்பட்ட மக்கள் என்ற வகையிலே இந்த அமைச்சுக்கு கீழாக வருகின்ற இந்த மீள்குடியேற்றம் பற்றி பேசுகின்ற போது, மீள்குடியேற்றம் என எனக்கு முன்னர் பேசிய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலாதன் அவர்கள் முன்வைக்கும் மீள்குடியேற்றம் என்பதற்கும், நாங்கள் இப்போது புதிய கிராமங்களை அமைத்து முன்னெடுத்து வருகின்ற குடியேற்றம் என்பதற்கும் பாரிய வித்தியாசம் ஒன்று காணப்படுகிறது. அந்த வடக்கு கிழக்கை சார்ந்த அந்த மக்கள் பூர்வீகமாக இந்த நாட்டில் வாழ்ந்து அவர்கள் நில உடைமையாளர்களாக, தனி வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக, பல்வேறு உரிமைகளையும் பெற்றவராக வாழ்ந்து வந்த நிலையில் அந்த மக்கள் சார்ந்து எழுந்த அசாதாரண யுத்த சூழ்நிலைகள் அவர்களின் நிரந்தர வாழ்விடங்களை விடுத்து வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து செல்ல வேண்டிய நிலையில் அல்லது புலம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலையில் இப்போது யுத்தம் முடிவுற்றிருக்கின்ற தருவாயில் அவர்களை எவ்வாறு மீள குடியேற்றுவது என்பது சம்பந்தமாக அந்த மீள் குடியேற்ற அமைச்சு வேலை செய்து கொண்டு செல்கிறது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 200 வருட காலமாக இந்த நாட்டில் வாழ்ந்த போதும் கூட இவர்கள் ஒரு முறையான நாகரிகமான குடியேற்ற முறைமைக்குள் அல்லாது, பிரித்தானியர் இந்த நாட்டில் ஆட்சி செய்த போது அவர்கள் பெருந்தோட்டத்துறையை உருவாக்கிய போது இந்த மக்களை வெறுமனே கூலி தொழிலுக்காக பயன்படுத்திய போது அதற்காக வழங்கிய லயன் வீட்டு முறைமைகளிலேயே தொடர்ச்சியாக வைத்திருந்த நிலையில் அதனை மாற்றியமைப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் இப்போது முன்னெடுத்துக் கொண்டு செல்கிறோம். எனவே இந்த முன்னெடுப்பு என்பது காணிகளை பெற்றுக் கொடுப்பது என்பது ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக இப்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. வீடமைப்பு என்பதும் ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக இடம்பெற்று வருகிறது. அதற்காக ஒரு அமைச்சும் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்கு ஒரு அதிகார சபையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கட்டத்தில் என்னுடைய கோரிக்கை என்பது இந்த பிரச்சினை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த பாராளுமன்றத்தில் இந்த நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளாத பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமான வேறுபட்ட ஒரு கருத்து நிலையை எடுக்கிறார்கள். இவர்கள் காணி வழங்குவது தொடர்பாக அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஏன் இவ்வாறு காணி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். அவ்வாறு காணி பெற்றுக் கொடுப்பது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்துடன் எவ்விதமான அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்து அந்த அனுமதியை பெற்றுக்கொண்ட போதும் கூட அதற்கு மேலதிகமாக அந்த தோட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய கம்பெனிகளுடன் நாங்கள் பேசிதான் அந்த உரிய காணிகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கிறது அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்போது கம்பெனிகள் பலவிதமான தடங்கல்களை ஏற்படுத்துகிறார்கள் அல்லது கேள்வியை ஏற்படுத்துகிறார்கள் இதனை பெற்றுக் கொடுப்பது சம்பந்தமாக. எனவே இந்த அந்த மக்களின் குடியேற்றம் என்பது இந்த நாட்டிற்குள் அந்த மக்களை நாகரிகமான சமூகமாக அவர்களுக்கு வாழ்விடங்களை வழங்குகின்ற இந்த வேலை திட்டத்தை அது ஒரு தடங்கலற்ற நிலையிலே புரிந்து கொண்ட நிலையில் செய்ய வேண்டுமாக இருந்தால் தொடர்ச்சியாக செய்ய வேண்டுமாக இருந்தால் நான் கௌரவ பிரதமர் அவர்களிடத்திலும் கோரிக்கை வைக்கிறேன். இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டவர் நீங்கள். அதனால் தான் அமைச்சரவை பத்திரங்களின் ஊடாக அமைச்சினை உருவாக்கி அதன் ஊடாக இந்த வேலை திட்டத்தை முன்கொண்டு செல்வதற்கான அனுமதியை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். ஆனால் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் இருப்போம், ஆட்சியில் இருப்போம் என்பது வேறு விடயம். அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக உழைப்போம் என்பதும் வேறு விடயம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமாக இருந்தால் அப்போதைய அரசாங்கம் இந்த அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக இதனை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து மாறான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேலை திட்டங்களை ஒரு தேசிய கொள்கை வேலை திட்டமாக, நேஷனல் பாலிசிஸ், ஜாத்திக பிரதிபத்தி அக்கிட்டு, இது இந்த தேசிய இந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை ஒன்றாக மாற்றப்பட்டு இந்த நாட்டிற்காக உழைத்து வழங்கிய காலங்காலமாக உழைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு இவ்வாறான ஒரு முறையான வாழ்க்கை திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு காணி உரிமையை வழங்க வேண்டும், அதன் ஊடாக அவர்கள் தங்களுக்கான தனியான வீடுகளை அமைத்து அதில் அவர்கள் வாழ்க்கை நடத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கான தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அமைச்சின் விவாதத்தில் கலந்து கொண்டு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதுதான் எப்போதுமே, ஏனென்றால் இப்போது செல்லுகின்ற வேகத்தில் நாங்கள் அதனை வரவேற்றுக் கொண்ட போதும் கூட, நாங்களே அதனை முன்னெடுத்த போதும் கூட, இப்போது செல்லுகின்ற வேகத்தில் சென்று இந்த வீடமைப்பு திட்டங்களை நிறைவு செய்துதான் அவர்களுக்கு காணி உரிமை வழங்கப்படுமாக இருந்தால் அதற்கு ஏறக்குறைய இன்னும் பல தசாப்தங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தேசிய ரீதியாக ஒரு கொள்கை தீர்மானம் ஒன்றை எடுத்து இது இவ்வாறு நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த நாட்டில் தேசிய கொள்கை இருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுக்க வேண்டும். இப்போதைக்கு நாங்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்ற முறைமை நாங்கள் நன்றியோடு ஏற்றுக்கொள்வதோடு எதிர்கால வேலை திட்டமாக இந்த தேசிய கொள்கைக்குள் இது உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அதே சந்தர்ப்பத்தில் தான் இந்த பொருளாதார அலுவல்களும் இந்த அமைச்சுக்கு கீழாக வருகின்ற
பொருளாதார
அலுவல்களும் இந்த அமைச்சுக்கு கீழாக வருகின்றது என்கின்ற வகையில் பிரதம மந்திரி அவர்களுக்கு பிரதான பொறுப்பு இருக்கிறது. இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் மிக முக்கியமான அம்சம் தான் இந்த பெருந்தோட்ட பொருளாதாரம். இந்த பெருந்தோட்ட பொருளாதாரம் பிரித்தானியர் எங்களிடம் விட்டு செல்கின்ற 1972 பிறகு 1992 வரையான 20 காலம் தான் அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 20 காலத்தின் பின்னர் அரசாங்கத்தின் நிர்வகிக்கப்பட்டு பின்னர் ஒரு பகுதி தனியாருக்கும் ஒரு பகுதி சிறுதோட்ட உடமையாளர்களும் மாற்றப்பட்டதன் பின்னர் இப்போது நிலைமையை எடுத்து பார்த்தால் பெருந்தோட்ட கம்பெனிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பெருந்தோட்ட துறை என்பது வெறும் 20% மிக குறுகிய ஒரு வீதாசாரத்திற்குள் மாற்றப்பட்டு அதில் வேலை செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் 600,000 140,000 குறைக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறத்திலே அதே காலகட்டத்தில் அதே தொழில்துறையின் இன்னொரு பக்கம் சிறுதோட்ட உடமையாளர்களாக மாற்றப்பட்டு அந்த சிறுதோட்ட உடமையாளர்களின் எண்ணிக்கை 400,000 இருக்கிறது. எனவே ஒரே தொழில்துறை என்பது இந்த நாட்டில் வெவ்வேறு விதமான கொள்கையின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டு ஒரு தொகுதி மக்கள், குறிப்பாக மலையக தமிழ் மக்கள், பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு கீழாக அன்றாட சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டிய தொழிலாளர்கள் என்கின்ற நிலைமையில் ஒரு முறைமை மாற்றமும், மறுபுறத்தில் பெரும்பாலான சிங்கள மக்கள்
சிறுதோட்டங்களை அவர்களுக்கு உடைமையாக்கி அவர்களுக்கு அதனூடாக சிறுதோட்ட உடைமையாளர்களாக மாற்றப்பட்டதன் காரணமாக ஒரே துறையின் இரண்டு பிரிப்புகள் என்பது வேறுபட்ட ஒரு இனரீதியான தன்மை கொண்டதாக அந்த மக்களை வேறுபடுத்தி பார்க்கின்ற ஒரு நிலைமை காணப்படுவதன் காரணமாக இன்றும் கூட நாளாந்த சம்பளத்துக்காக போராடுகின்ற ஒரு சமூகமாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரே துறையைச் சேர்ந்தவர்கள். எனவே இது கொள்கை சார்ந்த பிரச்சனை என்கின்ற அடிப்படையில் கௌரவ பிரதமர் அவர்களிடத்தில் நான் இன்னும் ஒரு கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை முன்வைக்கின்றேன். இந்த நாட்டின் பெருந்தோட்ட பொருளாதாரம் சம்பந்தமாக, ஏற்றுமதி சார்ந்த இந்த தேயிலை ரப்பர் தென்னை சார்ந்த சம்பந்தமாக, குறிப்பாக தேயிலை ரப்பர் சார்ந்து ஒரு கொள்கை தீர்மானத்தை எடுத்து அந்த கொள்கை தீர்மானத்தின் ஊடாக இந்த பெருந்தோட்டத்துறை கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்வதற்கும் அது தொடர்பான ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கும் நான் ஏற்கனவே யோசனை முன்வைத்திருக்கிறேன். தேசிய கொள்கை சார்ந்த ராஜாங்க அமைச்சர் அஸ்வினி சில்வா அவர்களிடம் இது தொடர்பாக தனிப்பட்ட முறையிலே கலந்துரையாடல் நிறுத்தியிருக்கிறேன். எனவே அவை தனிப்பட்ட கலந்துரையாடலாக அல்லாது ஒரு தேசிய கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதன் ஊடாக, கொள்கை வடிவமைப்பின் ஊடாக இந்த பெருந்தோட்டத்துறை கட்டமைப்பை மாற்றியமைத்து இந்த மக்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, சமூக வாழ்வியலை எவ்வாறு நாங்கள் மாற்றம் காண தேசிய ரீதியாக கொள்கை ஏற்படுத்த வேண்டுமோ அவர்களது பொருளாதார நிலையையும் தேசிய கொள்கையோடு இணைந்ததாக ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பிரதமர் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பூமி ஸ்தூதி.